தூய கன்னிமரியா நற்பேறு பெற்றவர். ஏனென்றால் மறை சாட்சியின் வெற்றி வாகையை ஆண்டவரின் திருச்சிலுவை அடியிலே நின்று சாகாமலே அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 25 முதல் 27 முடிய உள்ளவை. சிலுவையின் அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் பார்த்து தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. குழந்தை கடவுள் தந்த பரிசு. தாய் பரிசாக வந்த கடவுள் என்று சொல்லுவார்கள். குழந்தை கடவுள் தந்த பரிசாகவும், தாய் என்பவள் அந்த குழந்தைக்கு கடவுள் தந்த பரிசாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த அருமையான நாளிலே நம்முடைய அருமையான அன்பு தாய், அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும், திருச்சபையும் ஆண்டவர் இயேசுவும் அர்ப்பணித்து கொடுத்திருக்கக்கூடிய அருமையான தாயை நினைத்து பார்க்க இந்த ஒரு நாள் நல்ல நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. அதுவும் எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தைக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டு விடக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமோ அவர்களுக்கு வேதனையோ துன்பமோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லா தாய்மார்களும் தனக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாது தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதிலே கவனமாயிருப்பார்கள். ஆனால் இறைவனின் தாயான இந்த அன்னை தனக்கு அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்ட பல்வேறு விதமான செய்திகளை உள்வாங்கிய போதும் அந்த அன்னை மனமு வந்து இந்த உலகத்தையே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அத்துணை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்ட அன்னையை மகிமைப்படுத்தும் விதமாக, அவரை புகழும் வண்ணமாக, அவரை போற்றும் விதமாக, அவருக்கு உரிய வணக்கத்தை நாம் கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைய நாளை நம் அன்னையாம் திருச்சபை தூய வியாகுல அன்னையினுடைய ஒரு விழாவாக எடுத்து சிறப்பிக்கின்றது. எனவே இந்த விழா என்பது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? அன்னையினுடைய அருமையான காரியங்களை, அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய எண்ணங்களை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்குகிறோம் என்பதை நினைத்து பார்க்கக்கூடிய நாள்தான் என்று. எனவே இரண்டு விதமான நிகழ்வுகளை உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று வரலாற்றில் நிகழ்ந்தது, மற்றொன்று என்னுடைய வாழ்வியல் அனுபவம். 2007-08 ஆண்டுகளிலே இலங்கையிலே நடந்த மாபெரும் அந்த இனக்கொடுமையான பிரச்சனைகளை நாம் அறிவோம். நம்முடைய தமிழர்கள் எப்படியெல்லாம் விரட்டப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அதையொட்டிய ஒரு நிகழ்வு 2008 இலங்கை வவுனியா பகுதியிலே ஒரு கூட்டமானது தன்னுடைய உயிரை காப்பதற்காக ஒரு சிறிய கிராமத்திலிருந்து தங்களுடைய உயிர்களை காத்துக்கொள்ள தங்களுடைய உடைமைகள் மற்றும் கால்நடைகள், கோழிகள், வளர்ப்பு பிராணிகள் இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு திசையில் சென்று நாம் நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுவோம். இன்னும் பல்வேறு விதமான சொத்துக்களை இழந்து போனாலும் நம்முடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி நடைபோடுகிறார்கள். அவர்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எதிர்ப்புறம் இலங்கையினுடைய இராணுவ படையானது வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, எதிரே உங்களை எதிர்நோக்கி உங்களை அழிப்பதற்காக ஒரு கூட்டமே வந்து கொண்டிருக்கிறது, எனவே நீங்கள் எங்காவது சென்று மறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அங்கு பதுங்கு குழிகள் எல்லாம் தாண்டி கடந்து வந்த பிறகு நாங்கள் எங்கே சொல்லுவோம், எங்களுடைய ஊரை விட்டு நாங்கள் கடந்து வந்து விட்டோமே என்ற பயத்தோடு இருக்கும்போது சாலையின் அடியே நடுவே இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்திற்கு கீழே சென்று ஏறக்குறைய 70-80 பேருக்கு அதிகமானவர்கள் அந்த மேம்பாலத்திற்கு கீழே சென்று பதுங்குகிறார்கள். அப்படி ஒரே கூட்டமாக அவர்கள் இருக்கும்போது அந்த கூட்டத்திலே ஒரு தாயானவள் தன்னுடைய பச்சிளம் குழந்தையோடு அந்த கூட்டத்திலே இணைகிறார். அந்த பச்சிளம் குழந்தை கூட்ட நெரிசலோடு அடித்து பிடித்து முண்டி அடித்து கொண்டு இருப்பதனால் அந்த குழந்தை தன்னுடைய தாயின் அரவணைப்பையும் மீறி வீறிட்டு கதறுகிறது. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு பயம், நம்மை நோக்கி படையானது வந்து கொண்டிருக்கிறது, நம்மை அழித்து விடுவார்களே, கொத்தாக நம்மை கொன்று போட்டு விடுவார்களே, எப்படியாவது அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தத்தை நிறுத்து என்று சொல்லுகிறார்கள். இந்த தாய் தன்னுடைய ஏதேதோ செயல்களை எல்லாம் செய்த பிறகும் அந்த குழந்தை தன்னுடைய அழுகை சத்தத்தை நிறுத்தவில்லை. தன்னுடைய மார்பை நீட்டி அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்த பிறகும் அந்த குழந்தை தன்னுடைய அழுகை நிறுத்த மறுக்கிறது. இறுதியாக தன் சேலையினுடைய முந்தானை பகுதியை எடுத்து அந்த தாய் அந்த குழந்தையினுடைய வாய்ப்பகுதியிலே வைத்து மூடுகிறார். அந்த குழந்தையினுடைய அலறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கிறது. அந்த படையினுடைய அந்த காலடி தடங்களும் சத்தங்களும் வாகனத்தின் சத்தங்களும் அந்த பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த தாய் ஒரு 2-3 நிமிடங்கள் கழித்து வீறிட்டு அழுகிறாள். எனது குழந்தை என் மடியிலேயே இறந்து போய்விட்டது என்று, உங்கள் அனைவருக்காக, இந்த 100 பேருக்காக என்னுடைய குழந்தையை நான் பறிகொடுத்து விட்டேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறிய காட்சியை இன்றும் பல்வேறு விதமான வரலாற்று பதிவுகளிலே சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். இரண்டாவது ஒரு என்னுடைய அனுபவத்தில் நிகழ்ந்தது. நாகர்கோயில் பகுதியிலே ஒரு எனக்கு தெரிந்த மருத்துவரை சந்திப்பதற்காக ஒரு முறை சென்றிருந்தேன். இந்த மருத்துவரை சந்திப்பதற்காக ஒரு 5 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை. ஏனென்றால் உள்ளே ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த ஒருவர் அந்த ஒரு பெண் அந்த மருத்துவரை சந்தித்து கொண்டிருந்தார். எனவே ஒரு 10 நிமிடங்கள் கழித்து அவர் வந்தவுடன் நான் உள்ளே சென்றேன். அந்த மருத்துவர் என்னை பார்த்து சிரித்தார். ஏன் டாக்டர், என்ன ஆச்சு, ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இப்போ வந்துட்டு போனாங்கல்ல, அவங்கள நினச்சி தான் சிரித்தேன் ஃபாதர், தவறாக நினச்சிக்காதீங்க என்று சொன்னார். என்னாச்சு டாக்டர் அப்படின்னு கேட்டபோது இந்த மருத்துவர் என்னிடம் சொன்ன வார்த்தை, அந்த அம்மா 8 ஆகிறது, சாதாரண பரிசோதனைக்காகத்தான் வந்திருக்கிறார். இந்த பரிசோதனைக்கு வந்தவர் வந்தவுடன் நான் பார்த்து கேட்டேன், என்ன இன்னும் டேட்டெல்லாம் நெருங்கலையே, நல்லா தானே இருக்கீங்க என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, டாக்டர் எனக்கு சாப்பிடவே முடியல, சாப்பாடு இறங்கலை, தூக்கமே வரலை, ஆனால் டயர்டாக இருக்குது, நிற்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை என்னை எட்டி எட்டி உதைக்கிறது, எனக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது என்று சாதாரண பிரச்சனைகளை எல்லாம் அடுக்கடுக்காக வைத்து இது எனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது, துன்பத்தை கொடுக்கிறது என்று சொன்னார். இதற்கு ஏதாவது ஒரு மருந்து இருக்கிறதா அல்லது இதை எப்படி சரி செய்வது என்று கேட்கிறார். அதற்கு என்ன ஃபாதர் பதில் சொல்வீங்க, இது சாதாரணமாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சாதாரண பிரச்சனைகள், இவையெல்லாம் ஏற்றுக்கொண்டால்தான், இவை எல்லாம் நடந்தால்தான் அவள் சரியான விதத்தில் இருக்கிறாள் என்று அர்த்தம். இதற்கு நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சில ஊட்டச்சத்து மாத்திரைகளை மட்டும் எழுதி எந்தவித பாதிப்பும் இல்லை என்ற ரெக்கார்டை தான் எழுதி வச்சேன். அதான் நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு சிந்தனை, இப்படிப்பட்ட துன்பங்களை கூட தாங்க இயலாத பெண்களாக இன்றைய கால சமூகம் மாறிவிட்டது என்று நினைத்து சிரித்தேன் என்று சொன்னார். ஆமே நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவை நாம் நினைவு கூறக்கூடிய இந்த அருமையான நாளிலே அன்னை மரியாவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால் நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? அன்னை மரியாவா? தாழ்ச்சி மிகுந்தவர், மகிழ்ச்சி நிறைந்தவர், நமக்காக பரிந்துரை ஜபம் செய்பவர், இறைவனின் தாய், இந்த சிந்தனைகள் மட்டும்தான் நம்முடைய எண்ணத்திற்கு வருகிறது. ஆனால் இன்றைய விழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மிக அருமையான செய்தி. துய வியாகுல அன்னை, துன்பம் நிறைந்தவளாக வாழ்க்கையிலே துன்பங்களை எதிர்கொண்டு வாழ்ந்த ஒரு அன்னை எப்படிப்பட்ட ஒரு வரலாறு உடைக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு சக்தியாக மாறுகிறார், எப்படி அத்துணை உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரிகையாக திகழ்கிறார், இறைவன் தேர்ந்தெடுத்த காரணத்தினால் ஒரு தனி பெரும்பான்மையை அவர் பெறுகிறார் என்பதை இன்றைய விழா சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறது. செப்டம்பர் கடந்த 8ஆம் தேதி நாம் அன்னையினுடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். அந்த அன்னைக்கு அகில உலகமே ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறது என்றால் எப்படி உன்னதமானவளாக இருந்திருக்க வேண்டும்? அப்படி என்றால் அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு குண நலன்கள் என்ன என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன? இறைவன் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட துன்பங்களை அவள் சுமப்பதற்கு காரணம் என்ன? எப்படி இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அன்னை மரியா என்று சொன்னவுடன் இந்த நான் சொன்ன தாழ்ச்சியோ பொறுமையோ அல்லது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த வாழ்க்கையோ இது மட்டுமல்ல, மாறாக அன்னை மரியா என்றவுடன் ஒரு ஏழை தாய் அன்னை மரியா முதலாவதாக. இன்று நாம் வசதி வாய்ப்புகளையும் பகட்டான வாழ்க்கையையும் நமக்கு தேவையான சொகுசையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஒரு சாதாரண துன்பத்தை கூட தாங்க இயலாத ஒரு சிறுவிளைத்தனமான ஒரு வாழ்வை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனால் இறைவனின் தாய் என்று தெரிந்த பின்னரும், அந்த இறைமகனே தனக்கு மகனாக பிறந்திருக்கிறார் என்று தெரிந்த பின்னரும், ஏழைகள் கையளித்து ஒப்பு கொடுக்கக்கூடிய மாடப்புறாக்களை ஆண்டவருக்கு இணையான காணிக்கையாக ஒப்பு கொடுத்து தான் ஒரு ஏழை என்பதை அன்னை மரியா நிரூபிக்கிறார். இன்று ஒவ்வொரு குடும்ப பெண்களும் நினைப்பது என்ன? தன் கணவர் ஆடம்பரமான வாழ்க்கையை எனக்கு தர வேண்டும், ஒரு சாதாரண குடிசை வீட்டில் என்னால் வாழ இயலாது, ஆடம்பரமான பங்களா வேண்டும், பட்டாடைகள் வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலையிலே அன்னை மரியா என் எப்படிப்பட்ட நிலையில் இறைமகனின் தாயாக இருந்தாலும் நான் ஒரு ஏழை பெண் என்பதை நிரூபிக்கிறார் விவிலியம் பதிவு செய்கிறது அன்புக்குரியவர்களே. இரண்டாவதாக, உடல் வலுமிக்க பெண் அன்னை மரியா. இன்றைக்கெல்லாம் நாம் பல்வேறு விதமான செய்திகளை பார்க்கிறோம், விளம்பரங்களை பார்க்கிறோம். முன்பெல்லாம் 40 வயது கடந்தால் பிரச்சனைன்னு சொன்னாங்க, இன்றைக்கு 30 வயதை கடந்தவரா நீங்கள் என்று ஹார்லிக்ஸ் மதர் ஹார்லிக்ஸ் குடிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏன்னா பெண்கள் வலு குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்கள் உள்ளங்களில் பதிவு செய்கிறார்கள். ஆனால் உடல் வலுமிக்கவராக அன்னை மரியா இருக்கிறார், விவிலியமே சான்றாக இருக்கிறது. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தன்னுடைய பெயரை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக பல மைல் தூரங்கள் தன்னுடைய கணவரோடு நடந்து செல்லுகிறார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாது ஒரு சக்தி மிகுந்த பெண்ணாக, ஒரு சிறந்த வலு கொண்ட பெண்ணாக, ஏன் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக செல்லக்கூடிய அத்துணை மைல் தூரங்களையும் ஒரு பெண்ணாக தனிமையில் கடந்து செல்வதாக விவிலியம் பதிவு செய்கிறது. எனவே வலு கொண்ட பெண்ணாக, சக்தி நிறைந்தவளாக அன்னை மரியா இருக்கிறார். மூன்றாவதாக, அன்னை மரியா ஏழைகள் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த காணாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து போன சூழ்நிலையிலே இறுதியாக வந்து பந்தியில் அமர்பவர்கள் யார்? நாமே சில தருணங்களில் திருமணமோ அல்லது மிகப்பெரிய விழாக்கள் எடுக்கும்போது முதலில் யாருக்கு பரிமாறுகிறோம்? வசதி மிகுந்தவர்களாக, நமது உறவுகளாக, நமது நண்பர்களாக இருப்பவர்களுக்குத்தான் முதலில் பரிமாறுகிறோம். இறுதியிலே மிச்சம் மீதி இருக்கக்கூடியதை யாருக்கு போடுகிறோம்? ஏழைகளுக்கும் அல்லது தெருவில் இருக்கக்கூடிய யாசகம் செய்வோருக்கு அர்ப்பணிக்க நாம் உறுதி செய்கிறோம். ஆனால் அதே போன்றுதான் அன்றைய காணாவது திருமணத்திலே என்றாவது ஒரு நாள் திருமணம் நடக்கும்போது தான் அவர்களுக்கு ஒரு நல்ல விருந்து கிடைக்கும், நல்ல சாப்பாடு உணவு கிடைக்கும். அந்த உணவை உண்ண முடியாது இருக்கக்கூடிய ஏழைகள் மீது கரிசனை கொண்டதனால்தான் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீ நிச்சயமாக இந்த புதுமையை செய்ய வேண்டும் என்று. எனவே ஏழைகள் மீது கரிசனை உள்ளவராக, எண்ணம் கொண்டவராக இன்று எத்தனை நபர்களுக்கு நாம் தயாரிப்பு நிலையோடு, ஒரு மனமுவந்த நிலையோடு உதவி செய்ய முன் வருகிறோம், அன்னையை போன்று இருக்க வேண்டும். நான்காவதாக, அன்னை மரியா உதவி செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். உதவி செய்யக்கூடிய பெண், அதாவது எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றவுடன் எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார், என் இறைவனின் தாய். அப்படி என்றால் அவருக்கே உணர்த்தப்படுகிறது, என் இறைவனின் தாய் என்னிடம் வர நான் யார்? அப்படிப்பட்ட நிலையிலே இறைவனின் தாய் என்று அன்னை மரியாவுக்கும் தெரிந்திருந்தது, எலிசபெத் அம்மாவுக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் தன்னை ஒரு உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்ள விருப்பமில்லாது. தன்னுடைய உறவினரான ஒருவர் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார், அவருக்கு என்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஓடோடி சென்று அந்த உதவியை புரிகிறாரே, அதுபோன்று இன்று எத்தனை பேர் இருக்கிறோம்? நமது சொந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியையோ அல்லது நமது பெற்றோரையோ நமது உறவுகளையோ வயது முதிர்ந்த நிலையில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வளருகிறதா? அன்னை மரியாவை என்னுடைய தாய், அவரே எனக்கு இறைவனின் தாய் என்று மார்தட்டி சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர் செய்த செயல்களில் ஒரு சிறு செயல்களையாவது நாம் செய்ய முன்வருகிறோமா? இறுதியிலே ஐந்தாவதாக, அன்னை மரியா சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். அதுதான், அந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறை தான் அன்னை மரியாவை இன்றைய விழாவை ஏறெடுக்க நம்மை அழைத்திருக்கிறது. சமூகத்தின் மீது அன்னை மரியா கொண்ட அக்கறையை விவிலியம் தொடக்கத்திலேயே பதிவு செய்கிறது. லூக்கான் அச்செய்தியிலே நாம் மரியாவினுடைய பாடலில் அதை வாசித்தோம் என்றால் நமக்கு புரியும் அன்னை மரியா சமூகத்தின் மீது எந்த அளவுக்கு அக்கறை வைத்திருந்தார் என்று. ஏனென்றால் நசுக்கப்பட்டோரையும் ஒடுக்கப்பட்டோரையும் மீட்பதற்காக ஆண்டவர் வருவார், செருக்குற்றோரை நிச்சயமாக சிதறடிப்பார் என்று அன்னை மரியா சொன்ன அந்த வரிகள் அன்றைய சமூகத்தை ஒரு ஆட்டம் காண செய்திருக்க வேண்டும், நிச்சயமாக. ஏனென்றால் எப்பொழுதுமே இந்த சமூகத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் தன்னை விட கீழ்நிலையில் இழிநிலையில் இருப்பவனை நசுக்கி கொண்டே இருப்பது அன்று மட்டுமல்ல, இன்றளவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சமூகத்தின் மீது அன்னை மரியா கொண்டிருந்த அக்கறை இன்று நமக்கு இருக்கிறதா? எனவே அப்படி அந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையினால்தான் இந்த ஏழு வியாகுலங்களையும் இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்னையினுடைய ஏழு வியாகுலங்களை பாருங்கள். முதலாவதாக, அன்னை மரியா தன்னுடைய மகனை ஆலயத்திற்கு எடுத்து செல்லும் போது சிமியோன் கூறுகிறார், உன் உள்ளத்தில் ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லி. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் இந்த வயதிலேயே இப்படிப்பட்ட துன்பமா என்று கலங்கி போயிருக்க வேண்டும், ஆனால் ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவதாக, பெற்ற பாலகன் சிறு பிள்ளையாக இருக்கிறான், குழந்தையாக இருக்கிறான். அவனை பெற்றெடுத்த அந்த பச்சிலம் குழந்தையை பாதுகாப்பதற்காக 300 மைல்கள் தொலைவு இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து எகிப்துக்கு தப்பிச் செல்கிறார். நினைத்து பாருங்கள், அளப்பரிய வசதிகள் கொண்ட இன்று சொகுசு பேருந்துகளில் பயணம் செய்தால் கூட தன்னுடைய மரியாவினுடைய ஊரிலிருந்து எகிப்து செல்வதற்கு நமக்கு மிகுந்த வேதனையாக விடுகிறது. ஆனால் அன்றைய கால சூழ்நிலையிலே இரவு பகல் பாராது, இந்த இறைமகனை பெற்றெடுத்திருக்கிறேன், இதற்காகவே நான் இவ்வளவு கஷ்டங்கள் படுகிறேன் என்று நினைத்து தூக்கி தூர எறிந்து விடாமல் அந்த கஷ்டங்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து இரண்டாவது துன்பமாக அன்னை மரியா ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக, பெற்றெடுத்த பாலகன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது, ஒரு பருவநிலையில் இருக்கக்கூடியவன் தொலைந்து போய்விட்டானே என்று பதைபதைப்பிலே, அவன் எங்கே சென்றிருப்பான், எப்படி இனி வாழுவான், அவனுக்குண்டான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற துன்ப சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் 3 நாட்களாக அன்னைக்கு இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட வேதனை! நான்காவதாக, அதே வளர்த்தெடுத்த அந்த அன்பு மகன் வாழ்க என்று சொன்ன கூட்டம் இன்று ஒளிக என்று சொல்லி சிலுவையை தோளில் சுமத்திய போது, நேர்கொண்ட போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவித்திருப்பார் அன்னை. ஐந்தாவது துன்பமாக, அதே அன்னை அந்த இறைமகன் சிலுவையில் தொங்கி உயிர் விடும்போது அந்த சிலுவைக்கு கீழே நின்று பார்க்கும்போது எந்த ஒரு தாயாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத உச்சகட்டமான துன்பத்தை அன்னை மரியா ஏற்றிருந்தார். ஆறாவதாக, எல்லா தாயும் ஆசைப்படக்கூடிய செயல்பாடு, என் பிள்ளை என்னை சுமக்க வேண்டும் என்று. ஆனால் இறந்து போன சடலத்தை தன்னுடைய மடியிலே கிடத்திய போது அந்த அன்னை பட்ட துன்பத்தை சொல்லில் நாம் விவரிக்க முடியாது. ஏழாவது துன்பமாக, அன்னை மரியா அதே ஆண்டவரை கல்லறையில் அடக்கம் செய்த போது, இப்படிப்பட்ட கொடுமை இந்த உலகில் எந்த தாய்க்கும் கிடைக்கக்கூடாது, ஏனென்றால் இந்த மீட்புக்காகத்தான் நான் உன்னையே கையளிக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியா அடக்கி இருக்கலாம் ஆண்டவர் இயேசுவை. இந்த ஏழு துன்பங்களையும் அன்னை மரியா ஏற்றுக்கொண்ட போது எப்படிப்பட்ட வலியையும் துன்பத்தையும் அவர் கொண்டிருந்தார் என்பதைத்தான் இன்றைய நாளில் நினைவு கூற வேண்டும். எனவே அன்னைக்கு இருந்த அந்த சமூக அக்கறை, அன்னைக்கு இருந்த ஏழைகள் பால்கொண்ட அக்கறை, அன்னைக்கு இருந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, அன்னைக்கு இருந்த ஆண்டவர் கொடுத்த அர்ப்பணமான வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற சிந்தனை இன்று நம்மில் எத்தனை பேருக்கு உருவாகிறது அன்புக்குரியவர்களே? எனவே நிச்சயமாக இந்த அன்னை நமக்காக உருவானவள், நமக்காக இறைவனால் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டவள். எனவே அவள் ஒருபோதும் நம்மை கைவிட நினைப்பது இல்லை. எனவேதான் ஆண்டவர் இறந்த பிறகு திருத்தூதர் பணிகள் 1:14 இறைவார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆண்டவர் இறந்த பிறகு அனைவரும் சிதறிப்போக நினைத்த சூழ்நிலையிலே அன்னை ஒரு தலைமை தாயாக இருந்து இந்த திருச்சபை, இந்த மக்கள் இனி நிறைவான வாழ்வை பெற வேண்டும், அதை மகிழ்ச்சியாக பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே தியாகம் செய்து அந்த திருத்தூதர்களை ஒன்றிணைத்து அமர்த்தியதாக நமக்கு விவிலியம் முன்குறித்து காட்டுகிறது. எனவே அந்த அன்னை நிச்சயமாக எப்போதும் நம்மோடு இருக்கிறாள். அவளுடைய அந்த வியாகுளங்கள், துன்பங்கள் நமக்கு படிப்பினைகளாக, பாடங்களாக மாறி அவளை போன்ற துன்பங்களை ஏற்று மீட்பை பெற வேண்டும், லட்சியத்தை அடைய வேண்டும், உன்னதமான ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த வழியிலே ஜபிப்போம். ஆமீன்.